அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 18 தேதி சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்கள் குறித்த செய்திகள், பிறகு இலங்கை அரசியல் கட்சிகள் 19வது அரசியல் திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இலங்கை வழக்கறிஞர்கள் விடுத்துள்ள கோரிக்கை,
மே ஆண்டுக்கிரம வியவஸ்தா சபாவ சுவாதீன கொமிஷன் சபா பிஹிட்டுவீம தாமத் அவசியாய் மேராட்டே பிரஜாதந்திரவாதே சக நீதி ஆதிபத்திய சாபித்த கரான் ஏவா கிரியாத்மக.
வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்வோரால் தமிழகத்திற்கு ஏற்படும் பொருளாதார பலன்கள் குறித்த ஆய்வு, பிறகு உருகுலகை செய்யும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கு எதிராக காலனி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என இந்தியாவில் எழுந்திருக்கின்ற கோரிக்கை, சமூக ஊடகங்கள் மூலமாக புடவை கட்டும் பழக்கத்தை தூண்டும் முயற்சி குறித்த செவியும் நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் திருநாவுக்கரசு விக்னராஜா சாதாத்.
தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா தன்னுடைய இந்தோனேசிய பயணத்தை ரத்து செய்கின்ற அளவுக்கு அவருடைய நாட்டில் தற்போது வெளிநாட்டவர்களுக்கு எதிராக அடிக்கின்ற வன்முறை அலை அவரை தள்ளியிருக்கின்றது. இந்த விஷயத்தில் தலைமைத்துவத்தை காட்ட தவறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளான ஜூமா அவர்கள் டர்பன் நகரத்தில் இருக்கின்ற பெரிய சட்ஸ்வர்த் அகதி முகாமுக்கு போக இருக்கின்றார். 1000 மேலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஏற்கனவே அந்த முகாமில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். கடந்த 2 ஆயுத கும்பல்கள் வெளிநாட்டவர்களுடைய கடைகளையும் வீடுகளையும் தாக்கிய வன்முறைகளில் குறைந்தது 6 உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரை 150 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்தவர்கள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள உள்நாட்டவர்களுடைய வேலைவாய்ப்புகளை பறிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஜூலியின மன்னர் குட்வில் ஜிலவெனிதெனி அவர்கள் தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளிநாட்டவர்களை வெளியேறும்படி கூறியதை அடுத்து அங்கே வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கில் இருக்கின்ற ஜலாலாபாத்தில் வங்கி ஒன்றில் நடத்தப்பட்டிருக்கின்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 33 கொல்லப்பட்டும் 100 அதிகமானோர் காயமடைந்தும் இருக்கின்றனர். அரசாங்க ஊழியர்கள் வங்கியில் தமது ஊதியத்தை பெற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் குண்டு வெடித்திருக்கிறது. ஆப்கானில் இந்த ஆண்டு நடந்திருக்கின்ற மிக மோசமான தாக்குதல் சம்பவமாக இது அமைந்திருக்கிறது. ஆப்கானி அதிபர் அஷ்ரப் கானி இது ஒரு கோழைத்தனம் என்று கூறி கண்டித்திருக்கின்றார். இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக இஸ்லாமிய அரசு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இதனிடையே நங்கார்ஹார் மாகாணத்தில் நடந்திருக்கின்ற வேறொரு குண்டு தாக்குதலில் 1 கொல்லப்பட்டும் 4 காயமடைந்தும் இருக்கின்றனர்.
ஆப்கானிஸ்தான் நாடாளுமன்றம் பல மாத தாமதத்துக்கு பிறகு 16 அமைச்சர்களுடைய அமைச்சரவை நியமனங்களை அங்கீகரித்திருக்கிறது. அதிபர் அஷ்ரப் கானி அவர்களுடைய 25 உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவை இப்போது கிட்டத்தட்ட முழுமையாகிவிட்டது என ஆப்கான் மக்களவையின் அவைத்தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் பாதுகாப்பு அமைச்சரவை பொறுப்பு இன்னமும் நிரப்பப்படவில்லை. அதிபர் கானியும் அவருடன் தேர்தலில் முன்பு மோதியவரும் தற்போதைய தலைமைச் செயல் முதல்வருமான அப்துல்லா அவர்களும் இந்த பதவிக்கு யாரை நியமிப்பது என்பதிலே இன்னமும் உடன்பாடு காணவில்லை. நாட்டின் பல்வேறு பிரதேச, இன, சமூக, அரசியல் பிரிவினர்களுடைய விருப்புகளை வெறுப்புகளை அனைத்தையும் பேரம் பேசி முடிவிற்கு வருவதற்காக 2 தலைவர்களும் பல மாதங்கள் கடுமையாக வாதங்கள் பேரங்கள் நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்திய ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் 2 நீடித்த மோதலில் 13 இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக போலீஸ் கூறுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் கல்லெறியவும் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய அரசுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் கோஷமிட்டு சென்ற ஒரு ஊர்வலத்தை வழி நடத்தியதற்காக மஸ்ரத் ஆலம் என்ற அந்த பிரிவினைவாத தலைவர் கைது செய்யப்பட்டிருந்தார்.
அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் உலகை அச்சுறுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு தனித்த அச்சுறுத்தல் காலநிலை மாற்றம் எனவும் அதை இனியும் தொடர்ந்து மறுக்கவோ தவிர்க்கவோ முடியாது எனவும் கூறியிருக்கின்றார். தன்னுடைய வாராந்திர உரையில் இந்த அச்சுறுத்தலை கையாளுவதற்கு இந்த தலைமுறையும் இந்த தலைமையும் இயலுமான அனைத்தையும் செய்தன என்று தன் குழந்தைகளதும் பேர குழந்தைகளதும் முகத்தை நேருக்கு நேர் நோக்கி சொல்கின்ற அளவுக்கு தாம் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். காணொலியை பாதிக்கின்ற வாயுக்களை உலகில் அதிகம் வெளிவிடுகின்ற நாடுகளில் 2 இடத்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய வெப்ப வாயு வெளியேற்றத்தை பெரிய அளவில் குறைப்பதற்கு துண்டிப்பதற்கு இருப்பதாக சுற்றுப்புறச் சூழல் உயர்நிலை மாநாட்டுக்கு முன்னதாக அதிபர் ஒபாமா உறுதியளித்திருந்தார். ஆனால் எதிர்க்கட்சியான ரிப்பப்ளிகன் கட்சியினரோ துண்டிப்பு இலக்கு அளவு மிக அதிகம் என்று கூறி வருகிறது. அது நாட்டின் தொழில்துறைகளையும் வர்த்தகத்தையும் பாதிக்கும் என்றும் கூறுகிறது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். அடுத்ததாக செய்தி அரங்கம். ஆப்கானிஸ்தானின் ஜலாலாபாத்தில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் 33 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை ஏற்கனவே செய்தியறிக்கையில் கேட்டோம். இது பற்றிய கூடுதல் பிபிசி தகவல்களை தமிழில் தொகுத்தளிக்கிறார் சாதாத்.
இந்த பயங்கரவாத தாக்குதல் ஒரு கோழைத்தனமான ஈனச் செயல் என்று கூறி ஆப்கானிய அதிபர் அஷ்ரப் கானி அதனை கண்டித்திருக்கின்றார். உயிரிழந்திருப்பவர்களில் பலர் சிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. சடலங்களும் காயமடைந்தவர்களும் தரையில் கிடந்ததை தான் கண்டதாகவும், சம்பவ இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து சேர தாமதமாகியதால் பலர் உயிரிழந்தார்கள் என்றும் சம்பவத்தை நேரில் கண்டவர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு குண்டு வெடித்த இடத்துக்கு அருகிலேயே மற்றொரு குண்டு இருந்தது கண்டெடுக்கப்பட்டு பின்னர் அது பாதுகாப்பான முறையில் வெடிக்கச் செய்யப்பட்டது என போலீசார் கூறுகின்றனர். இதனிடையே இன்று காலை ஜலாலாபாத்திலேயே வழிபாட்டிடம் ஒன்றில் வேறொரு குண்டு வெடித்திருந்ததாகவும், ஆனால் அதில் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் வந்திருக்கின்றன. வங்கியில் நடந்த தாக்குதலை தாமே நடத்தியதாய் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற இஸ்லாமிய அரசு அமைப்பின் சார்பாக பேசவல்ல ஷஹீதுல்லா ஷஹீத் தெரிவித்தார். இன்னார்தான் குண்டு வைத்ததென்றும் அவர் சொன்னார். ஆனால் அவர் கூறிய தகவல்களை பிபிசியால் சுயாதீனமாக உறுதிப்படுத்தி இருக்க முடியவில்லை. அவர் தெரிவித்தது உறுதி செய்யப்படுமானால் ஆப்கானிஸ்தானுக்குள் இஸ்லாமிய அரசு அமைப்பு நடத்திய முதல் பெரிய தாக்குதலாக இந்த சம்பவம் அமையும். இஸ்லாமிய அரசு அமைப்பில் தான் சேர்வதாய் ஷஹீதுல்லா ஷஹீத் அறிவிப்பதற்கு முன்பாக பாகிஸ்தான் பிரிவு தாலிபான்களின் பேச்சாளராக இருந்தவர் அவர். வங்கியில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலுடன் தமக்கு சம்பந்தமில்லை என்றும், இந்த தாக்குதலை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் தாலிபான் சார்பாக பேசவல்ல சபீஹுல்லா முஜாஹித் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த வருடம் ஜலாலாபாத்தில் தாலிபான்கள் பல தாக்குதல்களை நடத்தியிருந்தனர். தீவிரவாத குழுக்களை எதிர்த்து சண்டையிடுகின்ற சவாலை ஆப்கானிய படைகள் தற்போது தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. பல ஆண்டுகளாக அதில் உதவி வந்த நேட்டோ சர்வதேச படைகள் தற்போது சண்டையில் ஈடுபடாமல் பயிற்சி வழங்கும் பணியை மட்டுமே செய்து வருகின்றன. ஆப்கானிய படையிலும் போலீசிலும் ஆட்பலம் குறைந்து வருகிறது என்றும், இதனால் பெரிய பாதுகாப்பு பலவீனம் தோன்றியிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
அடுத்த ஒரு இலங்கை குறிப்பு. அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் முனைய வேண்டும் என்று இலங்கை வழக்கறிஞர் சங்கம் கேட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி பதவியை ஒழிப்பது மற்றும் தேர்தல் முறை தொடர்பான திருத்தங்களை மேற்கொள்வது ஆகிய விடயங்கள் தொடர்பாக வாதாடுவதை தவிர்த்து 19வது திருத்த சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள சுயாதீன ஆணைக்குழுக்கள் தொடர்பான சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கம் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் உபத்தலைவர் வழக்கறிஞர் சாலிய பீரிஸ் இதனை அறிவித்தார்.
மே ஆயத் ஆண்டுக்ரம வியவஸ்தா சபாவ ஸ்வாதீன கொமிஷன் சபா பிஹிட்டுவீம தாமத் அவசியாய் மேராட்டே பிரஜாதந்திரவாதே சஹ நீதி ஆதிபத்திய ஸ்தாபித கரான் ஏவா.
அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தின் மூலம் அரசாங்க சேவை, நீதிமன்றம், காவல்துறை, ஊழல் விசாரணை ஆகிய துறைகளுக்காக சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைப்பதற்கு சட்டமூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் தொடர்பான சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளை மாத்திரம் பெறுவது போதுமானதென்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவித்தார் இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கத்தின் உபத்தலை தலைவர் வழக்கறிஞர் சாலிய பீரிஸ். ஆயினும் அதனை நிறைவேற்றுவது சம்பந்தமாக தற்போது முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் சாலிய பீரிஸ், இதன் மூலம் சுயாதீன ஆணைக்குழுக்கள் அமைப்பது சம்பந்தமாக வழக்கறிஞர்கள் மற்றும் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை பிளவுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் ஜனநாயகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டுமானால் சுயாதீன ஆணைக்குழுக்களை ஸ்தாபிப்பது மிக அவசியம் என்று தெரிவித்த வழக்கறிஞர் சாலிய பீரிஸ், இதன் மூலம் மாத்திரமே எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அரசியல் சாசன திருத்தங்களை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். எனவே சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைப்பதற்கு கிடைத்துள்ள இறுதி சந்தர்ப்பத்தை நழுவ விடுவதை தவிர்த்து சம்பந்தப்பட்ட சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கத்தின் உபத்தலைவர் வழக்கறிஞர் சாலிய பீரிஸ் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். 19வது அரசியல் யாப்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அத்துடன் தேர்தல் முறை தொடர்பான திருத்தங்களையும் மேற்கொள்ள கொள்வது அவசியம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்வைத்துள்ள நிபந்தனை குறித்து கேட்ட போது அரசியல் கட்சிகளின் கருத்து குறித்து வழக்கறிஞர்களின் சங்கம் என்ற முறையில் தனக்கு எதுவும் கூற முடியாதென்று தெரிவித்தார்.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் 5% வீடுகளில் யாராவது ஒருவர் வெளிநாட்டில் வேலை செய்வதாக வெளிநாட்டில் இருப்போர் எண்ணிக்கையை அறியும் நோக்கில் நடத்தப்பட்ட முதல் ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
திருவனந்தபுரத்திலிருந்து இயங்கும் சென்டர் ஃபார் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ் லயோலா கல்லூரியின் சமூகவியல் பயிற்சி ஆய்வு மையம், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவை இணைந்து இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு என்ற ஆய்வை மேற்கொண்டுள்ளன. சமீபத்தில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வின் முதற்கட்ட முடிவுகளின்படி, இப்படி வெளிநாடுகளில் வசிப்பவர்களின் மூலம் தமிழகத்திற்கு மட்டும் 2013 சுமார் 59,000 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளது. 100 வீடுகளுக்கு 3 வீட்டில் வெளிநாடுகளில் வேலை பார்த்து திரும்பி வந்தவர்கள் வசிக்கிறார்கள் என்கிறார் இந்த ஆய்வின் இயக்குநரான டாக்டர் இருதயராஜன்.
100 வீட்டுக்கு நம்ம போகும்போது தமிழ்நாட்டில் 5 வீட்டில் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்காரு. இப்போ இந்த 5 வீட்டில் ஒரு நாள் இருக்கும்போது சில வீட்டில் 2 ஆளும் வெளிநாட்டில் இருக்கலாம். ஒரு பையன் மலேசியாவில் இருப்பான், ஒரு பையன் சிங்கப்பூரில் இருப்பான். அது மாத்திரம் இல்லை, 100 வீட்டுக்கு போகும்போது 3 வீட்டில் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு மலேசியாவில் சிங்கப்பூரில் வேலை பார்த்தவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இங்கே வந்து வீட்டில் வந்து சும்மா வேலை பார்க்காமையோ 40 வயசு இருக்கும்.
இது ஆரம்பகட்ட ஆய்வு என்பதால் தமிழகம் முழுவதும் 17 மாவட்டங்களில் சுமார் 9,300 குடும்பங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் கிடைத்த விவரங்களே தற்போது அளிக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து எவ்வளவு பேர் வெளிநாடுகளில் வேலை பார்க்கிறார்கள் என்பது குறித்து யாரிடமும் தகவல் இல்லை என்கிறார் இருதயராஜன்.
24 லட்சம் கேரளா மக்கள் வெளிநாட்டில் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை இருக்காங்க எங்களுக்கு தெரியாது. We have to wait for the final results. கடலோர பகுதிகளில்
இந்தியாவிலிருந்து செல்பவர்கள் அதிக அளவில் சிங்கப்பூருக்கு செல்வதாகவே இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வெளிநாடு சென்றவர்களில் 21% பேர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஓமன், கத்தார், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளில்தான் 50% அதிகமானவர்கள் வேலை பார்க்க சென்றுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து வேலை பார்ப்பதற்காக வெளிநாடு செல்பவர்களில் படித்தவர்களின் சதவீதம் அதிகம் இருப்பது கவலை அளிக்கும் அம்சம் என்கிறார் இருதயராஜன்.
இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 110 கிராஜுவேட்ஸ், 110 இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா வெளியே போகிறது 110-120 இருக்கான், டபுள். அப்போ நல்லா படித்தவங்களாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் எங்கேருந்து வரும்? நம்மகிட்ட நல்ல பிளம்பர் மலேசியா போயிடுவான், நல்ல எலக்ட்ரிஷியன் மலேசியா போயிடுவான், நல்ல இன்ஜினியர் அங்கே போயிடுவான். அங்கே போய் பெரிய பெரிய கட்டணம் கட்டி கொடுப்பான் எங்க துபாயில.
சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கேரளாவில் இருந்துதான் அதிகம் பேர் வெளிநாட்டில் வேலை பார்த்த நிலையில் தற்போது அந்த இடத்தை உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்துள்ளன.
அது காரணம் வேற ஒன்றும் கிடையாது, கல்ஃபிலெலாம் சம்பளம் குறைஞ்சிட்டே வருது. 20,000 ரூபா சம்பளம் வாங்க, 20,000 சம்பளத்துக்காக தமிழ்நாடு யாரும் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை ஃபேமிலியை விட்டுட்டு. பட் நேபாளில் இருந்தோம் யூபி காரங்களுக்கு அங்கே டெய்லி வேஜ் 60 ரூபா, அங்கே போனால் 10,000 ரூபா, 5 மடங்கு சம்பளம். யூபி, பீகார், வில்கோ.
இதுபோன்ற ஆய்வுகளை செய்து முடிவுகளை எட்டுவதன் மூலம் வெளிநாடு சென்று வேலை பார்த்து பெரும் அளவில் அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுப்பவர்களுக்கு சில சலுகைகளை பெற்றுத்தர முடியும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள்.
ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன், தமிழ்நாட்டிலேருந்து மலேசியாவுக்கு வராங்க, அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கு எப்படி ஒரு லோவஸ்ட் ஏர்ஃபேர் கொடுத்து அடிக்கடி வந்துட்டு போகலாம், அவங்க அங்கேருந்து பணம் அனுப்புறதுக்கு பிரச்சனை இருக்கா? இப்போ 100 ரூபா அனுப்பினா மலேசியாவிலேருந்து 5 ரூபா அதுக்கு கமிஷன்னா அதை 1 ரூபாய் குறைக்க முடியுமா? பேங்க்ல நம்ம சம்சாரிக்கலாம், வெஸ்டர்ன் யூனியன் சம்சாரிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இருக்கு, மணி மணி எல்லாரும் தே ஆர் மேக்கிங் மணி. அப்போ நமக்கு எதுவும் செய்ய முடியுமா? அது போல ஐடியாக்களை உண்டாக்குறதுக்கு இப்போ நம்பர் 1 50% ஆட்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க கல்ஃபில் இருக்காங்க. அப்போ அவங்க நிறைய சாத்தியமே 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அங்கே கஷ்டப்பட்டு பணம் கொண்டு வருவாங்க. அதை கஸ்டம்ஸில் சாத்தியமே அவங்களை ட்ரீட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி நம்மளை ஃபெசிலிட்டி பண்ணி நல்லா சந்தோஷமாக அவங்க வீட்டுக்காக உழைக்க போனால் கூட அவங்க அனுப்புகிற பணம் வந்து நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பயன்படுது. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம்.
இது தொடர்பான முழுமையான ஆய்வு முடிவுகள் இந்த ஆண்டு December வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அப்போது துல்லியமாக தெரிய வரக்கூடும். கேரளா இதுவரை 6 முறை இதுபோன்ற ஆய்வுகளை நடத்தியுள்ளது. குஜராத் 2 முறையும், கோவா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் 1 முறையும் இதுபோன்ற ஆய்வை செய்துள்ளன.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய குறிப்பு கேட்டீர்கள். உருக்குலைக்கும் நோயான தொழுநோய் இந்தியாவில் முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டதாக மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் உலக அளவில் புதிதாக தொழுநோயால் பாதிக்கப்படுவோர் இந்தியாவில்தான் தொடர்ந்து அதிக அளவில் இருப்பதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். தொழுநோயாளர்கள் ரயில் உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தக்கூடாது என்று காலனி ஆட்சியில் போடப்பட்ட சட்டங்கள் ஆற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆதரவு வழங்கியிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு இப்போது இந்தியாவின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது. இதே கண்ணோட்டத்துடன் தற்போது தேசிய மனித உரிமை ஆணையம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அணுகியுள்ளது. டெல்லியில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தொழுநோயாளிகள் வாழ்வுரிமை குறித்தான மாநாட்டில் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய உரிமைகள் உள்ளிட்ட நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது போன்ற விவகாரங்களும் ஆராயப்பட்டுள்ளன. இன்றளவும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சமூக சட்டத்தாலும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவென்று அவர்களுக்கான மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகாரியான கனக சபாபதியிடம் கேட்ட பொழுது,
பாத்தீங்கன்னா லெப்பர்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து 1898 பாஸ் பண்ண ஒரு ஆக்ட் இருக்கு. அது வந்து இன் என்டையரிட்டி இட் ஹஸ் இட் ஹஸ் டு பி ரிபீல்டு. பேர்னா ரோகி, ரோகின்னு சொன்னோம்னு அவர் ஒரு மனிதர், அவர் ஆக்சுவலா ரோகத்தால் பாதிக்கப்பட்ட மனிதர், அதை ரோகம் கூட முதல்ல வரக்கூடாது. மனிதர் இவருக்கு இது மாதிரி பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி வந்து நம்ம அதை அவரை அட்ரஸ் பண்ணோம்னா நேச்சுரலி அந்த பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் அவங்களுக்கும் பில்ட் ஆகும், சொசைட்டியில் அவங்கள பற்றின பார்வையும் வந்து நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆக்டில் வந்து பீப்புள் கேன் ஆஸ்க் ஃபார் டைவோர்ஸ், ஹிந்து மேரேஜ் ஆக்டில், முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட், டிசொலூஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில். இப்போ 85 இதுக்கு நம்ம குணப்படுத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், 30 குணப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் வந்து பழைய ஆக்ட் 1898 இருக்கிற ஆக்ட் ஸ்டில் இட் இஸ் ஆக்டிவ். மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 படி இவங்களுக்கு லெப்பர் இருந்ததுன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் ஈவன் டு அப்ளை ஃபார் லேர்னர்ஸ் லைசன்ஸ். பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், பெரிய எலெக்ஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து இப்போ அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது, அது கூட தடை இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அவங்களுக்குலாம் ரயிலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தே ஷுட் பி கிவன் ஆக்சுவலி கன்செஷன், தடையை மாற்றி ஆக்சுவலாக அவங்களுக்கு உதவி கிடைக்கணும். அப்போ தான் அவங்க வந்து சிகிச்சைக்கு போவாங்க, அவங்க வந்து முன்னேறதுக்கான ஒரு வேலையை தேடுவாங்க, வேலைக்கு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணும், பட் வி ஹாவ் லீகல் ஃப்ரேம்வொர்க் விச் டிஸ்கரேஜஸ் தெம்
என்றார் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகாரி கனக சபாபதி. தொழுநோய் முழுமையாக குணமடைந்த பிறகும் கூட சிலருக்கு சமுதாயத்தில் சரியான அங்கீகாரம் அளிக்கப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டுகளும் கூறப்பட்டு வருகிறது. இந்தியாவின் சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிக்கும் இது போன்றவர்கள் எவ்வாறு வசிக்கிறார்கள் என்பதை அறிய மறுவாழ்வு பெற்று சென்னை வெளிவாக்கம் பகுதியில் உள்ள ராமையாவிடம் கேட்டேன்.
அதாவது வந்து பலராமன் ஒருத்தர் வந்து எங்களுக்கு, நாங்கள் வந்து அங்கங்கே பிளாட் பாக்ஸ் எடுக்கும் போது எங்களை பார்த்தாரியா, டிசிபிள் ஒர்க் பண்ணவர், ரிட்டையர் ஆனவர் அவரு. அவர் என்ன பண்ணாரு, எங்களை பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப ஏன் இவங்களை கஷ்டப்படுறீங்க, என்னுடைய இடம் அங்கே இருக்குது, நீங்கள் போய் அங்கே இருங்கன்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சு விட்டாரு. நாங்கள் வந்து அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி இது பண்ணி இது பண்ணோம். அதன் பிறகு அந்த இடத்துலேருந்தே ஒரு ஃபாதர் ஜெராடுன்னு ஒருத்தர் அவர் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. 110 ஃபேமிலி இருக்காங்க நாங்கள் இருக்கிறாங்க. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் லெப்ரசி பேஷண்ட் மட்டும்தான், லெப்ரசி பேஷண்ட், ஹேண்டிகேப்டு, பிளைண்டு, இது மாதிரி இருக்கிறோம்
என்றார் மறுவாழ்வு பெற்று சென்னையில் வசித்து வரும் ராமையா. நோயின் அதிகமான தாக்கம் குறைந்துள்ளதாக இந்திய அரசாங்கம் கூறி வரும் போதும் கூட தொழுநோயை கட்டுப்படுத்த இன்னமும் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள அவசியம் உள்ளதாக கூறுகிறார் இதற்கான சிறப்பு மருத்துவர் ஸ்ரீனிவாஸ்.
சுமாரா வந்து ஒரு வருடத்துக்கு 127,000 கேஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதில் என்ன முக்கியமா பார்க்கணும்னா அந்த 127,000 புது கேஸுகள் வருஷம் வருஷம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதில் சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கேஸ் வந்து ஊனத்தோடு கண்டறியப்படுகிறது. அதாவது தொழுநோய் மட்டும் வித்தவுட் ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டு மடங்கிய கைகள், கிளா ஹேண்டு, இல்லை மடங்கிய விரல்கள், கிளா ஃபிங்கர்ஸு, இல்லைன்னா ஃபுட் ட்ராப்பு, கால் விழுந்துடுறது, இல்லை கண்ணு வந்து இமை மூட முடியாமல் ஏதாவது லேக் ஆஃப் தல்மஸ் சொல்லுவோம், இது மாதிரி ஊனத்தோடு கண்டறியும் கேஸ்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு
என்றார் தொழுநோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஸ்ரீனிவாஸ். இந்நிலையில் இந்திய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு குறைபாடு காரணமாகவே தொழுநோயின் தாக்கம் நாட்டில் அதிகரிப்பதாக கூறுகிறார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினரான டி முருகேசன்.
2005 வரைக்கும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பண்ணி கிட்டத்தட்ட எராடிகேட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னால என்ன ஆகுதுன்னா இந்த ரெப்ரஸில இருந்து அவங்க கவர்மெண்டுடைய அட்டென்ஷன்லாம் இந்த HIV AIDS பேஷண்ட் பக்கம் போயிடுச்சு. போனதுனால இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாம கடைசி ஸ்டேஜ்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க பண்ணலை. எந்த ஃபண்ட்ஸ்னா இப்போ இந்த டிசேபிள்டு பர்சன்ஸுக்கு அனுப்புகிற இப்போ ஃபண்ட்லேயே இவங்களுக்கும் அதுலேருந்து செலவு பண்ணிக்கிறாங்கிற மாதிரி ஒரு அதையும் இதையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி கம்பைன் பண்ணி பண்ணதுனால இவங்களை வந்து தனிப்பட்ட முறையில் கேர் எடுத்து பண்ணலை. அதனால திரும்பவும் வந்து இந்த லெப்ரசி பேஷண்டுடைய பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிட்டது. கூட ஆரம்பித்ததுனால தான் இந்த 2012 வந்து நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் போட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம்
என்றார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினரான நீதிபதி டி முருகேசன்.
செய்திகளை தந்தவர் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்ததாக உடை கலாச்சாரம் பற்றிய ஒரு செய்தி. 2015 ஆண்டில் குறைந்தது 100 தடவையாவது புடவையை அணிய வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை தென்னிந்தியாவைச் சேர்ந்த 2 பெண்கள் சமூக ஊடகத்தில் துவக்கி நடத்தி வருகின்றனர். இதை ஆதரிக்கின்ற பல பெண்கள் தாங்கள் புடவை அணிந்திருக்கின்ற புகைப்படங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். பணிக்கு செல்கின்ற பெண்கள் புடவைகளை தினசரி அணிந்து செல்வதை இது ஊக்குவிக்கும் என்று அந்த இலக்கை அறிமுகப்படுத்தியிருக்கின்ற பெண்களான அஞ்சு மற்றும் அல்லி ஆகிய இருவரும் நம்புகின்றனர். தென்னிந்திய பெண்களின் பாரம்பரிய உடையாக கருதப்படுகின்ற புடவையின் முக்கியத்துவம் குறைந்து வருவதை சமாளிக்கத்தான் இதுபோன்ற இணையதள பதிவுகள் செய்யப்படுகின்றனவா என்று சென்னையில் உள்ள JFW என்ற பெண்களுக்கான இதழின் ஆசிரியர் பீனா சுஜித் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சங்கீதா ராஜன்.
அதனால நல்ல முயற்சி. ஐ மீன் அவங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்ததுன்னு தெரியல. எக்ஸாக்ட் எங்க ஆபீஸ்ல கூட ஒரு ஃபன்காக பண்ணு சாரி டே அப்படின்னு பண்ணலாம் அப்படின்ட்டு மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் சாரி கட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு 2 வருஷம் ஆச்சு நாங்கள் ஜஸ்ட் பண்ணி, பட் அது எவ்ரி மந்த் கடைப்பிடிக்க முடியல. இது ஒரு 2 நாள் முன்னாடி தான் எனக்கு இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். சாரின்றது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு உடை, ஆனால் அது டெய்லி அது கட்டிட்டு அது மேனேஜ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம். எனக்கும் அதே தான் ப்ராப்ளம். அது வந்து டெய்லி ஒரு ஃபுல் டே அது வேர் பண்ணோன்னா அது ஆல்வேஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்னால நிறைய நானும் பார்த்து நிறைய பேர் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு.
இப்போ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து சில சமயம் என்ன குறிக்குதுன்னா, புடவை சாரி அப்படிங்கறத விட முக்கியத்துவம் இந்தியாவில் ஒருவேளை குறையுதோ, அதனாலதான் வந்து இப்படி எல்லாம் நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், இப்படி ஒரு சேலஞ்சை கொண்டு வந்தா எல்லாரும் அணிவாங்க அப்படின்றத கொண்டு வரணும்ன்ற அளவுக்கு புடவையோட முக்கியத்துவம் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல, கண்டிப்பா இல்ல, அப்படிதான் டெஃபினட்டா நினைக்கல. ஏன்னா வந்து இப்ப கூட பாருங்க, ஏதாவது ஒரு ஃபேஷன் இவெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சோசியல் இவெண்ட் எல்லாம் கூட சாரின்றது எல்லாருமே அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு 50% டெஃபினட்டா சாரி ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்றாங்க. நம்ம ஒரு டிசைனர் ஸ்டோர்க்குள்ள போனாலும் அவங்க வெறும் வெஸ்டர்ன்ஸ் மட்டும் இல்ல, இந்தியன் வேர் நிறைய இருக்கு, அதுல சாரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய பேர் இப்போ புதுசா வர டிசைனர்ஸ் அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லீடிங் டிசைனர்ஸ் வந்து சாரீஸ் ரீஇன்வென்ட் பண்ணி புது புது பிரிண்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதோடைய முக்கியத்துவம் டெஃபினட்டா மக்கள் வந்து இன்னும் ஏறிட்டு தான் இருக்கு தவிர, மேபி டெய்லி பழைய காலத்து மாதிரி டெய்லி வீட்டுக்கு கோ இல்லைன்னா டெய்லி கட்டுறது நின்று இருந்தாலும் அதுகளுக்கு இருக்கிற அந்த ஒரு மாய், அந்த சாரிக்கு இருக்கிற மாய் டெஃபினட்டா இருக்கு. இன்னும்
புடவைகள் வந்து மற்ற ஆடைகள் சல்வார் கமீஸ் சுடிதார் இத அளவுக்கு இல்லாம, புடவைகள் வந்து பெண்களுடைய உடம்பை வந்து கொஞ்சம் அதிகமா வெளிப்படுத்துது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
சாரி வந்து அந்த உடையை வந்து அது அவங்க அணியிற அவங்களா பொறுத்தது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஃபேக்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம சினிமாலெல்லாம் கூட பார்க்குறோம், அஃப்கோர்ஸ் கிளாம் ஃபேக்டர் ஏற்றணும்னாக்கா அதுவும் பாசிபிள் சாரியில். பட் உங்களால் வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும்னா அதுவும் பாசிபிள் கண்டிப்பாக. ஸோ அதனால அது வந்து சாரி வந்து அது அணிகிறவங்களோட பொறுத்தது. ஆனால் வந்து அது கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதில் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இப்போ அடிக்கடி போடாதனால அதுக்கு இப்போ சல்வார்லாம் போட்டால் அது டெஃபினெட்லி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் உடலில் வெளியப்படுத்துறது அது அவங்க அவங்களுடைய விருப்பம். எவ்வளோ
இத்துடன் இந்திய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா?
ஆம், மறைந்த பாடகர் நாகூர் ஹனீஃபா மற்றும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகியோர் மறைவு குறித்து எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், நாகூர் EM ஹனீஃபா மற்றும் பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகிய இருவரின் மறைவுக்கு BBC தமிழோசையின் அஞ்சலிகள் மிகவும் மகத்தானது. இசைமுரசு நாகூர் ஹனீஃபா அவர்களின் கணீர் குரல் பாடலும் இன்னும் பல அறியாத ஹனீஃபா அவர்களின் வரலாறுகளும் அறிய முடிந்தது. தெவிட்டாத இசை மேதையையும் மற்றும் மென்மேலும் படிக்க தூண்டும் எழுத்தாளரையும் தமிழகம் இழந்துவிட்டது. இரு மேதைகளுக்கும் தமிழக மக்களின் அஞ்சலிகள். என்கிறார்.
நாகூர் ஹனிஃபா பற்றி எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நுகுத்தம்பி, அவர் வாழ்ந்த காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக இருந்து இஸ்லாமிய பாடல் மேடைகளிலும் ஒரு பாடலாவது கழகத்தை பற்றி பாடாமல் இறங்கியதில்லை. திமுக மாநாடுகள் அவருடைய பாடல்களுடன் தான் அரங்கேறும். அவருக்காக அண்ணா அறிவாலயம் போல, கலைஞர் அறிவாலயம் போல நாகூர் ஹனிஃபா இசை ஆலயம் ஒன்றை நிறுவி கலைஞர் தன்னுடைய நன்றி கடனை நிறைவேற்றுவாரா என்கிறார்.
செம்மரம் வெட்டச் சென்று போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் குறித்து எழுதும் கனடா நேயர் சரோ வர்ணன், செம்மரங்கள் விடயமாக பேராசிரியர் நரசிம்மன் தெரிவித்த கருத்து எனது கருத்தின் பிரதிபலிப்பாக இருந்தது. மக்களை பாதுகாக்க காக்கி சட்டை அணிபவர்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு மரம் வளர்வதற்கு 40 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வதுடன், குறிப்பிட்ட நிலப்பகுதியில் மட்டும் பயனுள்ள மரமாக வளரும் செம்மரங்களை வெட்டுபவர்கள் கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் முரண்பாடு கிடையாது. ஆனால் அப்பாவியாக கூலிக்கு வந்தவர்களை கொல்லுவதில் எந்த நியாயமும் இல்லை. கூலிக்கு அமர்த்தி அவர்கள் மூலம் கோடி கோடியாக லாபம் சம்பாதிப்பவர்களை காவல்துறையினர் சட்டத்தின் முன் நிறுத்துவதை விட்டு, வயிற்று பிழைப்புக்கு வந்த 20 மனிதர்களுடன் அவர்களை நம்பி வாழ்ந்த குடும்பத்தவர்களின் வாழ்விலும் அல்லவா மண்ணை அள்ளி போட்டுவிட்டார்கள் என்கிறார்.
திராவிட கழகத்தின் தாலி அகற்றும் போராட்டம் பற்றிய செய்தி குறித்து எழுதும் லண்டன் நேயர் அருள், பல அமைப்புகள் தாங்கள் எதை நினைக்கிறார்களோ அதை நிறைவேற்றுகிறார்களே தவிர சமூகங்களை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. திராவிடர் கழகத்துக்கு கருப்பு சட்டை அடையாளம் என்றால் ஏன் தமிழர் அடையாளமாக தாலி இருக்கக்கூடாது என்று கேட்கிறார்.
கஞ்சா செடியின் மருத்துவ குணங்கள் பற்றிய செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் சு பாலசுப்ரமணியன், புண்கள் மீது செயல்படும் சிறப்பு மருத்துவ பட்டை பற்றிய செய்தி மகிழ்ச்சி தந்தது. கஞ்சா பயன்பாட்டின் பாரதூர விளைவுகள் பற்றிய செய்தியும் போதை அடிமைகளுக்கு புதுவாழ்வு தரும் என்கிறார்.
இந்திய திரைப்பட தணிக்கை வாரிய தலைவர் பதவி சர்ச்சை பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, இந்த செய்தி குறித்து புதிதாக உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கும் நடிகர் எஸ் வி சேகர் உறுப்பினரின் தகுதிகள் குறித்து பேசினார். தரம் கெட்ட வசனங்களை நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் பயன்படுத்திய எஸ் வி சேகர் தணிக்கை துறையில் நியமிக்கப்பட்டதே தவறு. தணிக்கை செய்யப்பட்டதாக வெளிவரும் தரங்கெட்ட திரைப்படங்களை பார்க்கும்பொழுது இக்காலத்துக்கு பொருத்தமானவர்தான் இவர் என்று தோன்றுகிறது என்கிறார்.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடர் குறித்து எழுதும் போச்சம்பள்ளி பாரூர் நேயர் சங்கீத் விஜயகுமார், இந்த தொடர் இதயத்தை தொடக்கூடியதாக இருந்தது. 10 பகுதிகளும் புதுமையாக, குறிப்பாக பலவிதமான பாடுகளை அறிய முடிந்தது. பல முதியவர்களை பேட்டி கண்டு சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவன பணியாளர்கள், முதியோர் நல மருத்துவர்கள் என பல்வேறு கருத்துக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒலிபரப்பானது அருமை என்கிறார்.
பல்கலைக்கழகத்தில் அழகி போட்டி என்ற செய்தி குறித்து எழுதும் மனம்பொண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, இது ஒரு நவீன காட்டுமிராண்டித்தனம். அறிவு பின்னோக்கி போகின்றதை காட்டுகிறது. நீதிபதி குறிப்பிட்டதைப் போல மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒய்யாரமாக நடந்து காட்டும் நிகழ்ச்சியாக இருப்பது பயனற்றதே என்கிறார்.
காத்தான்குடியில் முஸ்லிம் அருங்காட்சியகம் வைப்பதற்கு முஸ்லிம் உலேமாக்கள் அதிருப்தி என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் நேயர் முகமது பவாஸ், இதில் தவறேதும் இல்லை, இவை சிலைகள் அல்ல, முஸ்லிம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய வழக்கங்களை சித்தரிக்கும் பொம்மைகள், இதுபோன்ற அருங்காட்சியகங்கள் உலகின் பல இடங்களில் இருக்கின்றன என்கிறார்.
இந்திய அமைதிப்படையை இலங்கைக்கு அனுப்பியது தவறு என்று முன்னாள் இந்திய இராணுவ தளபதி வி கே சிங் தெரிவித்த கருத்து பற்றி ஃபேஸ்புக் மூலம் எழுதும் மதனரூபன் ரசையா என்கிற நேயர், தமிழீழ விடுதலைப் புலிகள் இந்தியாவின் பாதுகாவலர்களாகவே இக்கால பகுதியிலும் இருந்துள்ளார்கள் என்பதே நிஜம். காரணம், அவர்களிருந்த காலப்பகுதியில் தென்னிந்தியாவின் பாதுகாப்பு உறுதியாக இருந்தது என்பது சாதாரண மக்களுக்கே விளங்கும். ஆனால் தற்பொழுது இந்தியா தடுமாறுகின்றதே உண்மை. இந்திய பாதுகாப்பு கொள்கை வகுப்பாளர்களின் தவறே தமிழீழ விடுதலைப் புலிகளின் அழிவுக்கு பிரதான காரணம். ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் மற்றொரு நேயர் மகா நடராசா, அன்றைய இலங்கை ஜனாதிபதி ஜெயவர்தனாவின் வெளி விவகார கொள்கைகள் இந்தியாவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்ததாக உணர்ந்த இந்தியா ஜெயவர்தனாவை தன் காலடிக்கு கொண்டு வரவும் ஈழத்தமிழர்களுக்கு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில்தான் பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் இந்தியா அளித்ததேயன்றி இலங்கையை துண்டாட இந்தியா என்றும் நினைத்ததில்லை என்கிறார்.
நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சி குறித்த பாராட்டுகளும் ஃபேஸ்புக் நேயர்களிடமிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஃபேஸ்புக் மூலம் நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும் பி எஸ் சங்கர் எழுதும் பதிவில், தமிழக தொலைக்காட்சி தொகுப்பாளர்களை விட மிக மிக தெளிவான உச்சரிப்புடன் கூடிய அழகிய தமிழ் என்கிறார். நேயர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கேளுங்கள், எம்முடைய இணைய பதிவுகளையும் படியுங்கள், உங்களது கருத்துக்களை எழுதுங்கள் என்ற கோரிக்கையுடன் இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.